நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனை ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் செல்வி டாக்டர் ஏ திவ்ய பிரபா அவர்கள் இன்று உலக உணவு தினத்தை முன்னிட்டு உணவின் தேவையும் அதன் அவசியமும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனையின் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் ஏ திவ்ய பிரபா ஆகிய நான் பேசுகிறேன்.
மனிதன் உயிர் வாழக்கூடிய வகைக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அதுவும் சத்தான வகைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டால் நல்லது, ஆரோக்கியமான உணவுகளுக்கு எப்படி, குழந்தை முதல் இளம் பருவத்தினர் வரை வயதானவர்கள் இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான உணவுகள் எடுத்துக்கிட்டால் அது செரிமானத்துக்கான விவரங்களும் இருக்குது, சத்தான விஷயமும் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் இன்றைய தினத்தில் உலக உணவு தினமான இந்த வகை தினத்தில் விரிவாக கூறுங்க மேடம்.
பொதுவாக நம்முடைய உணவு முறை அப்படிங்கிறது பேலன்ஸ்டான சரிவிகித ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக தான் இருக்கணும். ஆனால் மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மற்றும் அதிக காரம் எண்ணெய் நிறைந்த உணவுகளை தான் ரொம்ப சாப்பிட்றாங்க. சரி, சத்தான உணவு முறையை எந்த வயசுலேருந்து சாப்பிட்ணும்னு தெரியுமா? ஒரு பெண் தனது கருவுற்ற காலத்தில் இருந்தே உணவு பழக்க முறையை அடிப்படையாக கொண்டு வரணும். சரி, அப்போது நம்ம கருவுற்ற கர்ப்பிணி பெண்களின் உணவு முறையிலிருந்து முதுமை காலம் வரையிலான உணவு முறைகள் பற்றி பார்க்கலாமா?
இப்போ இந்த கருவுற்ற தாய்மார்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் எந்த மாதிரி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும், அதே நேரத்தில் குழந்தைகளுக்கும் வந்து ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக கூறுங்க மேடம்.
பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் மூணு வேளை உணவு முறையே சாப்பிட்றாங்க. அதையே நம்ம ஆறு வேளையும் எடுத்துக்கூடாது. மூணு வேளை சாப்பாடு மற்ற மூணு வேளையும் பழங்கள் அல்லது காய்கறியில் இருந்து இருக்கணும். முழு தானிய வகைகள் கம்பு, சோளம், சாமை, கோதுமை இது எல்லாமே எடுத்துக்கலாம். மீன், முட்டை, பட்டாணி, பருப்பு, கொண்டக்கடலை, கீரை மற்றும் பச்சை காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா காலை, மாலை, இரவு மூணு நேரமும் எடுத்துக்கணும். நீர் சத்து நார் சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். ஏன் நீர் சத்து நார் சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும்னா, இந்த மாதிரி கருவுற்ற பெண்களின் கர்ப்ப காலத்தில் மட்டும்தான் அதிகமான பெண்கள் வந்து கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கல் அப்படிங்கிற தொந்தரவுனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நீர் சத்து நார் சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்க சொல்கிறோம். ஆப்பிள், மாதுளை, கொய்யா, ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி, வெள்ளரிக்காய், பெரிய நெல்லிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சவுச்சவ், பூசணிக்காய், சிவப்பு முள்ளங்கி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். தினமும் மூணு பேரிச்சம்பழம், மூணு பாதாம், மூணு முந்திரி, இரண்டு அத்திப்பழம், இரண்டு உலத்திராட்சை எடுத்துக்கலாம். உப்பு எண்ணெயில் பொறித்த உணவு வந்து எடுத்துக்கக்கூடாது அதிகமாக. தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். இப்போது டீ, காஃபி எல்லாம் எடுத்துக்கிறோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கூடாது. மோஸ்ட்லி நீங்கள் காஃபியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இளநீர், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், பாதாம் பால், குங்குமப்பூ கலந்த பால் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதிக ஸ்வீட், சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க. முளைக்கட்டிய பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். குமட்டல் அதிகமாக ஏற்பட்டால் நீங்கள் இஞ்சி டீ, ரசம், காய்கறி சூப், கீரை சூப் எல்லாமே சாப்பிட்லாம். இந்த உணவு நான் சொன்ன எல்லா உணவு வகையானது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமல்லாமல் பாலூட்டும் தாய்மார்கள் இதுபோன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியத்திற்கான வகையிலும் ஊட்டச்சத்து நிறைந்தும் பயனளிக்கிறது.
இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கூடிய உணவுகள் பற்றி சொன்னீங்க, இதையே இது போன்ற உணவுகளை தொடர்ந்து வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கறத பற்றியும் குழந்தைகளுக்கு எந்த காலகட்டம் வரை கொடுத்தா ஒரு முக்கிய ஒரு உணவாக கொடுக்கப்படுது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
குழந்தை பிறந்து முதல் ஆறு மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கும் நன்மை தருவதாக இருக்குது. பால் உணவாக மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முறையிலும் பயனளிக்கிறது. தாய்மார்களுக்கும் பால் கொடுப்பதால் பால் நெறிக்கட்டுதல், உடலில் உள்ள கொழுப்புகள் குறைவது மற்றும் மார்பக புற்றுநோய் வராமல் இருக்க ஓரளவு பயனளிக்கக்கூடிய விதமாக உள்ளது. தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பற்றி அரசு பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து வராங்க. தாய்ப்பால் எந்த அளவுக்கு அவசியம் என்பதற்காக தாய்ப்பால் வாரம்னே கொண்டாடப்படுகிறது. அதனால் பாலூட்டும் தாய்மார்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுத்து குழந்தையின் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வோம்.
மேடம், இப்போ வந்து குழந்தைகள் பிறந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு முக்கிய உணவு மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து உணவாக நோய் எதிர்ப்பு சக்தியான வகையிலையும் இப்படி பல வகையிலையும் உதவக்கூடிய உண்டான தாய்ப்பால் வந்து கொடுக்கறதோட அவசியம் பற்றியும், அதே நேரத்தில் அவசியம் ஆறு மாதம் வரைக்கும் அந்த பால் கொடுத்தாலே குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குங்கிற சொன்னீங்க. இதை தாண்டி அடுத்தது இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு. ஒரு வயசுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு இளம் அந்த குழந்தை வயது அப்படிங்கிறது ஒரு 5 வயசு 6 வயசு, அவங்க என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து சாப்பிடலாம் மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்.
ஆரம்ப காலத்தில் குழந்தைகளுக்கு இணை உணவை தாய்ப்பாலுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கலாம்? ஆப்பிள், கேரட், உருளைக்கிழங்குகளை மசித்து கொடுக்கலாம். ஆரஞ்சு, தக்காளி, திராட்சை, சாத்துக்குடி போன்ற பழச்சாறுகளை எல்லாமே கொதிக்க வைத்து, கொதிக்க வைக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆற வைத்து சரி விகிதமாக இது கொஞ்சம் அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக சரி விகிதத்தில் வச்சு கொடுக்கலாம். கீரை சூப்பு மற்றும் காய்கறிகள் நன்கு வேக வைத்து அதோட சாற்றை மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்து மாவு சத்து நிறைந்த உணவு வகையான அரிசி, அரிசி மாவு, கேப்பை, கம்பு, கோதுமை, ராகி, கேழ்வரகு, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே பாலோடு கலந்து கொடுக்கலாம். இது அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக உள்ளது. அடுத்து பார்த்தோன்னா இட்லி, இடியாப்பம், சாதம், மென்மையான சப்பாத்தி, புட்டு, உப்மா, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதனுடன் முட்டையும் சேர்த்து கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் முட்டையை வந்து மஞ்சக்கருவு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் முட்டையின் வெள்ளக்கருவை கொடுக்க ஆரம்பிக்கணும். இது போன்ற உணவுகளை 1 வயது முதல் 6 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கும் வகையில் செரிமான சக்தியுடன் ஊட்டச்சத்து நிறைந்த கிடைக்கும் வகையிலும் உள்ளது.
மேடம், இப்போ வந்து அதாவது 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி உணவு கொடுத்தா வந்து சத்தான வகையில் இருக்குது, நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்து வந்து 6 வயசுலேருந்து இந்த இளம் குழந்தை பருவம் அப்படிங்கிற வகையில் ஒரு 12 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் நன்மை பயக்கும், அதை பற்றி சொல்லலாமே.
6 முதல் 12 வயதிலான அதாவது பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கான உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் விரும்பும் சுவையான அட்ராக்டிவான கலர்ஃபுல்லான காய்கறிகள் மற்றும் பழங்களை கொடுக்கணும். என்னென்னு பார்க்கலாமா? கேரட் இட்லி, பீட்ரூட் சட்னி, வேக வைத்த முட்டை, பருப்பு சாதம், மீன், வெந்தயக்கீரை சப்பாத்தி, மோர், கீரை, காய்கறி சாலட், கேரட் அல்வா, அடை தோசை, கொத்தமல்லி சட்னி, பீட்ரூட் வடை, வாழைப்பூ வடை, கிச்சடி, கடைந்த கீரை சாதம், வெள்ளரிக்காய் பச்சடி, நெய் சாதம், பால், பாதாம் பால், நட்ஸ் மில்க் ஷேக், வாழைத்தண்டு சூப். இது போன்ற உணவு வகைகளை 6 முதல் 12 வயது உள்ள குழந்தைகளுக்கு மாறுபட்ட வகையில் நாம் செய்து கொடுக்க வேண்டும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக உள்ளதால் இவைகளை தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
மேடம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் பற்றி சொன்னீங்க. இப்போ 12 வயது வரைக்கும் உள்ள உணவு எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த இளம் பருவத்தினர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நன்மை பயக்கும், அதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா இன்னும் வந்து நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதை பற்றி சொல்லலாமே.
பருவ வயது காலத்தில் அனைத்து வகையான ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த வயசில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான அயன் சத்து உணவு முறையை ஃபாலோ பண்ணணும். எதனால் அப்படின்னா, மாதந்தோறும் வரும் மாதவிடாய் காலங்களில் உடல் சோர்வு, அசதி, தெம்பு குறைந்து காணப்படும் சூழ்நிலை சந்திக்க வேண்டியுள்ளது. அதனால் என்னென்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம், வால்நட்ஸ், முந்திரி, எல்லா வகையான கீரைகள், முருங்கைக்கீரை முக்கியமான ஒன்று, தேங்காய், பீன்ஸ் வகைகள், பட்டாணி, மீன், நாட்டுக்கோழி, முட்டை, ஈரல், சிட்ரிக் பழங்கள் இவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளும் போது அனைத்து வகையான மேக்ரோ மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லப்படும் ஊட்டச்சத்து நிறைந்து அதிக அளவு கிடைக்கக்கூடிய வகையில் உள்ளது.
மேடம், இப்போ வந்து இந்த குழந்தை பருவத்தில் வந்து அவங்க உணவுகள் வந்து எந்த வகையில் எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் வந்து அது ஒரு செரிமான சக்தியக்கூடிய வகையில் இருக்கும். எந்த வித உணவும் நம்ம வந்து கொடுக்குறோம் செய்கிறோன்னுட்டு. அதே வயது காலகட்டங்கள் தாண்டி நம்முடைய முதிர் வயது, அதாவது வயதானவர்கள் அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து கொடுத்தால் இந்த செரிமான சக்தி இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், அதை பற்றி சொல்லலாமே.
முதுமை வயது காலத்திற்கான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும் போதே சாப்பிடும் உணவு நன்கு செரிமானமாகக்கூடியதாக இருக்கணும். அதே அளவிற்கு நல்லா மசித்து மென்மையாக இருக்கணும். அதே போல் காபி, டீ, குளிர்பானங்கள் தவிர்த்து பால் தினமும் எடுத்துக்கொள்ளலாம். அதிக அளவிலான பழங்கள், நன்கு சமைத்த காய்கறிகள், கீரைகளை சாப்பிடலாம். உப்பு, அதிக காரம், எண்ணெய், வத்தல், வடகம், அப்பளம், ஊறுகாய், சிப்ஸ் வகைகளை தவிர்க்கணும். நீர் சத்து, நார் சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். கேஸ் ஃபார்மிங் காய்கறிகள் என்று சொல்லப்படும் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், புரோக்கோலி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோளம், ஓட்ஸ், ஆப்பிள், மாம்பழம் இதை அதிக அளவு உட்கொள்ள வேண்டாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற உணவுகளை வயதான காலத்தில் உண்ணும்போது ஊட்டச்சத்து நிறைந்தும் இருக்கும், செரிமானமாகக்கூடிய வகையிலும் இருக்கும். தினமும் காலை மாலை 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்து வருதல் வேண்டும். உணவு முறையை சரியாக சாப்பிட்டு நன்கு தண்ணீர் அருந்தி நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உடலும் உடற்பயிற்சியும் செய்து வந்தால் நோயின்றி வாழ வழிவகுக்கும். நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரிய உணவு முறையை பின்பற்றி இக்காலத்தில் உள்ள ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்களை தவிர்த்து ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம்.
உலக உணவு தினமான இன்று நாம் எந்த அளவுக்கு உணவுகளை உட்கொண்டால் நம்ம ஆரோக்கியம் பேணி கேட்கலாம், அதே நேரத்தில் சத்தான உணவுகளை எந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும், ஒவ்வொரு வயதினரும் எந்த மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கணுங்கிற பற்றியும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
உலக உணவு தினமான இன்று ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் கேட்டமைக்கு எனது சார்பாகவும், நான் பணிபுரிந்து வரும் முத்து மீனாட்சி மருத்துவமனையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை உணவின் தேவையும் அதன் அவசியமும் குறித்த ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் செல்வி டாக்டர் ஏ திவ்ய பிரபா அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.